குறுகின வாழ்விலே கர்த்தாவே உம்மை தேடவும் உமக்காய் வாழவும் கர்த்தாவே உம் சித்தம் செய்யவும் எங்களுக்கு கிருபைதாருங்க என்று கொண்டாடுகிறோம். உடைய கற்பனையும்படி வாழ நலந்தாங்க. ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இலகுவான ஒரு செய்தியை சுருக்கமாக பகுந்துள்ள கத்திரக்குள் வருபேன். என்னோட கூடத்தை சித்திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று குருந்தியர் 10வது அதிகாரம், அதிலே நாம் ஒன்றிலிருந்து 5 வரை நாம் வாசிப்போமே. ஒன்றிலிருந்து 5 வரை, ஒன்று குருந்தியர் 10வது அதிகாரம் ஒன்றிலிருந்து 5 வரை நாம் வாசி கேட்போம்.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஷணத்தை குசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றார். குருந்து சபையில பல குழப்பங்கள் இருந்திருக்குது, பல பிரச்சனைகள் இருந்திருக்குது. பாபிச கிரியைகள் வெளியேறுகளாக தாண்டவாடி இருக்குது. அந்த சபைகளை குறித்த கவலை விட்ட அந்த தேவ மனுஷன் தேவ ஆவியினால் எழுதப்பட்டு பழையற்பாடு நடந்த பல சம்பவங்களை திருஸ்தாத்தப்படுத்தி குருந்து சபைக்கு எழுதுகிற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க சவுரிகளை எவைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், சோ நாம் அறிய வேண்டியவைகள் என்கின்ற தலைப்பிலே இதனாலே சுருக்கமாக தேவனுடைய செய்தியை கூட பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி வருகிறேன். எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அறிவு மிக அவசியமாக உலகத்தில் பலவிதமான அறிவு இருக்குது. அறிவுக்கு அளவே இல்லை, அது கடல் போல பெருகிக்கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போ என்று வேதம் சொல்றது. இன்றைக்கு மனிதனுடைய அறிவு பெருகி போய்விட்டது. உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மலை போல நிற்கிறது, அறிவு பெருகி போகிறது. அண்மையில் ஒரு சம்பவத்தை படித்து அதிர்ந்து போறேன். டோக்கியோவில் எப்பாறுல டோக்கியோவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணியிருக்கிறார்கள். ரிசர்ச் பண்ணி அவர்கள் கண்பம் படியிருக்கிறார்கள். என்ன பண்றால், பூமியில் இருந்து சந்திரனுக்கு எலிவேட்டர் போட போறாங்க. அதை ஸ்பேஸ் எலிவேட்டர் என்று சொல்றார்கள். பூமியில் இருந்து சந்திரனுக்கு 100,000 கிலோமீட்டர் பண்ணின்ற விஞ்ஞான உலகம் அறிவு வளர்ந்து பூமியிலிருந்து ஸ்பேஸ் எலிவேட்டர் சந்திரனுக்கு லிப்ட் ஐ மீன் எலிவேட்டர் போடப்போறாங்க. அப்படி எலிவேட்டர் போட்ட இன்றைக்கு உலகத்தில் இருந்து விண்ணுக்கு அனுப்புகிற விண்வெளிக்கு அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் ஒரு செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு ஏராளமான பணம் செலவுடையதுன்னு சொல்றாங்க. இப்படி எலிவேட்டர் போட்டால் அந்த பணம் எல்லாம் குறையும் என்றும் மட்டுமல்ல உங்கள் கைகளில் இருக்க கைபேசியின அலைவரிசைகள் மிக சுலபமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுறது. சோ வாட் ஐ அம் சேயிங், அறிவு பெருகி போகுது. அறிவு பெரு அறிவு அவசியம். ஆனால் அறிவுல பல விதங்கள் இருக்குது. ஒரு கண்டியை இயக்கிறதா இருந்தா, ஒரு மொபைல இயக்கிறதா இருந்தா அதுக்குரிய அறிவு தேவையா இருக்கு. ஒரு கேமராவை இயக்கிறதா இருந்தா அதுக்குரிய அறிவு தேவையாக இருக்கிறது. உலகத்தில் அறிவு பல விதத்தில் இருக்கு. ஆனால் அவையெல்லாம் இந்த பூமியோடு அழிந்து போகும். ஆனால் தேவனை அறிகிற அறிவு இந்த பூமிக்கு மாத்திரமில்லை, பரத்துக்கும் நமக்கு தேவையானது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு அப்படின்னு வேதம் நமக்கு சொன்னது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளர, இந்த 2019 ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக மை பீப்புள் ஆர் பெரிஷிங், அழிந்து போகிறார். அறிவில்லாமல் தேவனை குறித்த சரியான அறிவு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இல்லாதபடியால் வாழ்க்கையில் நெருக்கடிகள், துன்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்பொழுது தடுமாறுகிறார்கள், தள்ளாடுகிறார்கள், தடம் பெறுகிறார்கள். ஆகவே தேவனை குறித்த சரியான அறிவும் விசுவாசமும் நம்மை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்த வல்லதாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுவேன், இந்த 2019 ஆண்டின் ஆரம்பத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவு வளர. சோ தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளே வளரணுமாக இருந்தால் எங்க போகிறது, என்ன செய்யறது? தேவனை குறித்த அறிவு அல்லது தியோலஜி, தியோ என்றால் இறைவன் என்று பொருள். இறை இயல் தியோலஜிகள் என்று சொல்றார். சோ நமக்கு இறைவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு தேவை என்றால் நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டுமாக இருந்தால் நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை தான் நாம பார்க்கணும், படிக்கணும். சோ இதுல இருந்துதான் நாம் தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவனை குறித்த அறிவு நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறது. தேவனை குறித்த அறிவு நம்மை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதில்லை. வேதம் சொல்றது ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதில்லை. சோ உலக அறிவை நாம வளர்த்து கொண்டாலும் உன்னதமான தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள மத்தியமாக இருக்குமாக இருந்தால் நாம் தேவனோடு நெருங்க வாழ வளர வழி இல்லாமல் போகும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நம்ம கிரமமாக ஒழுங்காக வாசித்து தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியாக இருக்கிறார், என்னத்தை விரும்புகிறார், என்னத்தை வெறுக்கிறார், என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், என்ன செய்யக்கூடாது, இவை எல்லாவற்றையும் குறித்த அறிவை நாம் இங்குதான் நம்ம பெற்றுக் கொள்ளிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் குறித்த அறிவு நமக்குள்ள பெருக தேவனுடைய வேதத்திலே நாம் நேரம் செலவழிப்போம். கர்த்தர் நமக்கு இந்த கிருபையும் பலத்தை தருவாராக. ஆகவே இப்படி இருக்க சௌரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிற என்றால் என்று சொல்லிட்டு அங்கால என்ன சொல்றார் பாருங்க, படிக அந்த 2 வாசிங்க.
எல்லாரும் மோசேக்குள்ளாக மிருகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஒரே ஞான போஜனத்தை குசித்தார்கள்.
கவனிங்க, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம தண்ணீர் திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை, பரிசுத்தாவியான ஞானஸ்தானத்தை குறைக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியது, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. சோ தண்ணீர் அவருக்கு செங்கடலை கடந்தது, தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு திருமுழுக்கு ஒப்பாக இருக்கிறது. மேகத்தை கீழே இருந்தது பரிசுத்தாவியோட அபிஷேகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை பருகினார்கள். சோ அது கீழே இருக்கிறது அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. அப்படியான ஒரு காரியம் தெளிவாகிறது, என்ன தெரியுமா? இஷ்டவேலரை வனாந்தரத்தில் நடத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் ஆண்டவர் வெளிப்படவே இல்லை. படிக்கவே அது சொல்லுது, அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்களை கிறிஸ்துவே. அவ ஆண்டவர் இயேசுதான் அவர்களை வனாந்திரத்தில் 40 அவர்களை நடத்தினது ஆண்டவர் இயேசு. அவர்களோடு கூட இருந்தது இயேசு, அவர்கள் மத்தியில் இருந்தது ஆண்டவர் இயேசு. ஆகவே மேகம் பரிசுத்த மேகஸ்து கீழே அவர்கள் இருந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் அல்லது பரிசுத்தாவைக்குள்ள பெற்றுக்கொண்ட ஜாரஸ்தாரத்துக்கும் செகடலை கடந்தது தண்ணி ஜாரஸ்தாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுதான் ஞான போஜனமும் இயேசுதான் ஞான பானவுமாக இருக்கிறார். சோ நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, இயேசுடார் இல்ல நானே மெய்யான ஜீவ அப்பம் சொல்லி நான் கொடுக்க தண்ணீரை கொடுக்கிறதுக்கு ஒருபோது தாகம் உண்டாகும் சொல்லி. ஆகவே ஞான போஜனமும் ஞான பானமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் அவர்களோடு கூட சென்ற கன்வலை கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டாகட்டும். அவர்களோடு கூட சென்ற கன்வலை இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட வருகிறார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம், அது என்ன பண்றார், அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அல்லது இஸ்ரவேலர்கள் ஓடு ஆண்டவர் இயேசு இருந்தார், தேவன் இருந்தார். ஆனா இன்றைக்கும் தேவன் பிள்ளைகளாகிய நமக்கு உள்ளே ஆவியாக ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வாசப்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே கிறிஸ்துவானவர் ஆவியாக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நாம் சொல்லியும் இதை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் ஆண்டவர் வேதத்தில் கொரிந்தியர் வாசிக்கும். அதே போல கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது என்ற ரகசியம். அது மாத்திரமில்ல, உலகத்திலேக்கும் பார்க்க உங்களுக்கு உள்ளே இருக்கவும் பெரிய இப்படியெல்லாம் வேதத்தில் சொல்றது. ஆகவே பழைய ஏற்பாட்டில கிறிஸ்துவானவர் தன் ஜனங்களோடு இருந்தார் அல்ல தன் ஜனங்கள் மத்தியில் இருந்தார். ஆனா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், நம் ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நம் மத்தியில் அவர் இருக்கிறார். ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்க கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலேனா இருக்கின்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் நம்ம ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். விசுவாசியோர் ஆமே சொல்லுங்கள். சரி, எப்படி இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமே ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை. ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமா வாழ்வான், விசுவாசத்தினாலே ஆராதிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஜபிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஊழியம் செய்கிறோம், விசுவாசத்தினாலே வாழ்கிறோம். சோ ஆகவே இது விசுவாசம் வாழ்வுதான், சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மயமட்டாட்டம். ஆகவே அதுல காரியம் என்ன பண்றார், ஐந்தாம் வசனத்திற்கு படிங்க தயவுசெய்து சீக்கிரம். ஐந்தாம்
வசனம், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்கதான் கொஞ்சம் கவனிக்கணும். அப்படி இருந்தும் அவர்களில் அநேக இடத்துல தேவன் பிரியமா இருக்கல. ஆகவே என்ன நடந்தது, வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார். கொஞ்சம் யோசிங்க, அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரில் தேவன் பிரியமா இருக்கல. யார் அந்த அவர்கள், தேவ ஜனங்கள். நன்றே கவனிங்க, தேவ ஜனங்கள் எத்தனை அற்புதங்களை, சுப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்குது அற்புதங்களை. கடல் பெரிந்து வழி விடுது, நடந்து போகிறார்கள். அக்கம் பக்கத்தில் தண்ணி மது போல நிக்குது. அது ஒரு காரியம் என்ன தெரியுமோ, கடல் பிரிந்தது பகல்ல இல்லை, இரவுல பிரிஞ்சிருக்கு. சோ இரவு நேரத்தில் கடல் பெரிந்து வழி விடுது, தேவ ஜனங்கள் நடக்கிறார். அவங்க நடந்ததை பார்த்து பின்னாலே எதிரிகள் எப்படியிருக்கும், அவங்க நடக்கிறார்கள் சொல்லி தாங்களும் அவங்களை ஃபாலோ பண்ணார்கள். நடந்தது என்ன, எந்த சமுத்திரம் அவங்களுக்கு வழிவிட்டதோ அதே சமுத்திரம் அவர் தேவஜனங்கள் எதிரிகளை மூடி அழித்து போட்டது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, இவரை 11 மதியத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுறது, விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்திருந்தார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினாலே நடந்து கடந்தார்கள். ஆனால் எகிப்தியரோ தங்கள் பலத்தை நம்பி, குதிரைகளையும் ரதங்களையும் நம்பி தேவ ஜனங்களை தொடர்ந்து மாண்டு அழிந்து போனார்கள். என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதங்களை நேரடியாக கண்டும் தேவனுடைய வல்லமையை நேரடியாக ருசித்தும் தேவ ஜனங்கள் தேவன் மேல நம்பிக்கை இருக்கல. அது மாத்திரமில்லை, லிட்டரலாக ஐ மீன் காணக்கூடியதாக தேவனுடைய பிரசன்னம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவங்களை விட்டு விலகவே இல்லை என்று வேதம் சொல்லுது. லிட்டரலாக தேவ சமூகத்தை பார்க்கிறாங்க, தேவனுடைய சமூகம் லிட்டரலாக இருக்கு. அற்புதம் சுப்ப நட்சத்திரம் நடக்குது. இப்படி இருந்தும் அவங்களுடைய இருதயம் தேவனிலே நிலவரப்படவே இல்லை. ஆகவேதான் ஐந்தாம் வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும் அநேகர் மேல் தேவன் என்ன வரைக்கும் பிரியமா இருக்க. அப்ப நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. தேவனை அறிந்திருந்தார்கள், தேவ ஜனங்களாக இருந்தார்கள், அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை அனுபவித்தார்கள். அப்படி இருந்தும் தேவன் அவர்கள் மேல பிரியமா இருக்கல. ஆகவே நான் சொல்லுவேன், அதை கவனிங்க. தேவனை அறிந்த ஜனங்கள் தேவன் மேலே பிரியமா இல்லாதபடியால் தேவன் அவர்கள் மேலே பிரியமா இருக்கல. அவன் சொல்றதை கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள பழகும். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ளும். அப்படி இல்லைனா, அப்படி இல்லைனா, தேவனை அறிந்திருந்தாலும் தேவ ஜனங்களாக இருந்தாலும் தேவன் நம்மிலே பிரியமா இருக்க மாட்டார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலே செயலினாலே அவரை மறுதளிக்கிறார்கள் என்று தீத்துக்களை நிறுவத்தை நாம் வாசிக்கிறோம். சோ தேவனை நாம் அறிந்திருக்கலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே தேவனால பெற்றிருக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விருந்தும் தேவனுக்கு பிரியமான விதத்துல நாம வாழாட்டா, என் செய்தியின் சாராம்சத்தை தயவு செய்து சொல்லுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய இந்த பூமியில நம்ம பயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்டும் தேவனை அறிந்திருந்தும் ஆவியானவரை பெற்றிருந்தும் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. ஆகவேதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு சொல்லும்பொழுது மூன்று விதமாக அதை பிரிக்கல. ஒன்று கடந்த கால ரட்சிப்பு, மற்றது நிகழ்கால ரட்சிப்பு, மற்றது எதிர்கால ரட்சிப்பு. பொதுவாக நம்ம பார்த்து யாராவது கிட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா என்றுதான் கேட்பாங்க. உடனே நாம் என்ன சொல்லுவோம், எஸ், அது ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா உண்மையின்படி நிதர்சனமா பார்த்தா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இனிமேல் ரட்சிக்கப்படுவோம். கொஞ்சம் விளக்கறி கேளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கடந்த கால ரட்சிப்பு என்ன, பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் காலகாலமாக செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்களுக்குரிய தண்டனையில இருந்து நாம் என்ன செய்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட போது இயேசு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகு பின்னாலே எறிந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார். சோ பாவத்தின் தண்டனையில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். இப்ப பாவத்தின் வல்லமையில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது பாவம் இருக்குது, நாமும் மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கிறோம். இப்ப நமக்கு பாவத்தோடு போராட்டம் இருக்குது. நமக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டவர்கள் எனக்கு பாவத்தோடு போராட்டமே இல்லைன்னு சொன்னா நான் சொல்லுவேன் அவங்க ரட்சிக்கப்படல. சோ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாவத்தோடு போராட்டம் இருக்குது, இருக்குது, இருக்குன்னு வேத தெளிவாக சொல்லுது. இந்த போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டால் நாம் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் நிகழ்கால ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிறைவேற்ற நாம பிரயாசப்படுறோம். அவ இப்பொழுது நமக்கு பாவத்தோட போராட்டம் இருக்குது, பாவத்தின் வல்லமையில இருந்து நாம விடுதலை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது எதிர்கால ரட்சிப்பு என்னவென்றால் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிப்பு. பாவத்தின் பிரசனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். சோ அது எங்கே என்றால் பாவத்தின் தண்டையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலையாகி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் என்ன செய்யறோம், விடுதலையாகிறோம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் சொன்னதை தயவுல கவனிச்சுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு இடம் இருக்கு. இந்த வாசிக்க வேத பகுதியிலிருந்து அதைத்தான் நாம் தெளிவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எகிப்தின் அடிமத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பென்று சொல்லி தேவன் தன்னை ஜனத்தை அடிமத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வாக்குத்தத்தை பெற்றும் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்பாமல், தேவனை நம்பாமல் வனாந்தரத்திலே அவர்கள் சபங்கள் விழுந்தது அப்படி சொல்லுவாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் அவர்களை அழிக்கவா அழைத்து வந்தார், வனாந்தரத்தில் அவர்களை அழித்து போடவா அழைத்து வந்தார் இல்லை, ஆனால் இவர்கள் தாங்களாக அழிவை தேடிக்கொண்டார்கள். பீப்பிள் யார் அந்த ஜனங்கள்? தேவ ஜனங்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவ பிரசன்னத்தில் இருந்தவர்கள், தேவனுடைய அற்புதத்தை ருசித்தவர்கள். ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணின கானானுக்குள் அவர்கள் போக முடியாமல் போயிட்டது. ஆகவே அப்படி இருந்தும்
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை.
தேவன் பிரியமாக இருக்கவில்லை. ஆகவே நான் திரும்பவும் சொல்வேன், நாம தேவனை அறிந்திருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமாக நாம் வாழாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என்னங்க இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவில்லாத வாழ்வை ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலின் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் வாழுவான் என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருத்தருமே இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவன், அந்த ஜீவன் இப்ப நமக்குள்ளே இருக்குது. நாம் மறிக்கும் பொழுது அந்த ஜீவன் மறிக்காது. ஆகவே கிறிஸ்துவோடு என்றென்றைக்கு வாழ தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கிறார். சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முடிவில்லை, மரணமே நித்தியத்தின் ஆரம்பம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அதுதான் நம்முடைய நித்திய வாழ்வின் ஆரம்பம். விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆகும், இது ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்க வாக்குத்தத்தம். ஆகவே வேதம் சொல்றது, அப்படி இருந்தும் அவர்கள் அநேகர் அவர் அநேகர் மேலே அவர் பிரியமாக இருக்கவில்லை. ஆகவே தேவனை நாம் அறிந்திருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக வாழ நாம் கற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி என்ன? அவர் யோர்தான் நதியில் ஞானசாறு விடுத்து கரையேறின போது தேவன் பிதாவாகிய தேவன் அவரை கொடுத்த சாட்சி என்ன? இவர் என்னுடைய நேசகுமார், இவரெல்லாம் பிரியமாக இருக்கிறார். தேவகுமாரன் எப்பொழுது நேசகுமாரனாக மாறினார்? தேவனுடைய நீதிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, நம்மை போல அவரும் ஞானசாரம் எடுத்து கரையிருந்த போது பிதா அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். சோ தேவன் நம்மள பிரியமா இருக்க உன்னத பாட்டிலே நாம வாசிக்கும் பொழுது, நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். நீங்களே நானும் அப்படி சொல்ல முடியுமா? நான் என் நேசருடையவர், அவர் பிரியமின் மேல் இருக்கும். அவருடைய நேசத்தாரே நான் சோகமாறேன் அப்படி என்றெல்லாம் அதுக்கு வாசிக்கிறேன். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவ ஆவியை பெற்றிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வருஷங்கள் போயிருக்கலாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஆண்டவரத்தில் அடிப்படையாக ஜெபிக்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கட்டுத்தார். சங்கீதக்காரர் அப்படி ஜெபிக்கிறார் இல்லையா, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கட்டுத்தார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரத்தில் ஜெபிக்க கட்டுவோம், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கட்டுத்தார். நான் அப்படி கேட்கிறேன், என்ன கவனிங்க, நாம யார பிரியப்படுத்த போறோம்? இதுவரைக்கும் நாம யார பிரியப்படுத்தி இருக்கோம்? நம்மையே நாம பிரியப்படுத்தி இருக்க போறோமா, அல்லது நமக்கு பிடித்த சிலரை பிரியப்படுத்திட்டு இருக்க போறோமா, அல்லது நம் தேவாதி தேவன் நாம் பிரியப்படுத்த போறோமா? நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்ற பிரயாசப்படுறது, நாம விரும்புறதையே செய்யறது, விரும்புறது இடத்துக்கு போறது, விரும்புறபடி வாழ்றது ஒன்றுக்கும் தடையில்லை. ஆனா வி பிலீவ் இன் காட், அப்படியான ஒரு வாழ்வு தேவனை பிரியப்படுத்தாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு, ஆண்டவர் எதை விரும்புறார், எதை வருகிறார், அது நாம கண்டுகொள்ளும். அதை ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம பார்க்க முடியும். அதுக்கத்தான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக அழிந்து போறாங்க. பிசாசு அள்ளிட்டே போறான், வெள்ளத்தில் அள்ளுண்டு போறது போல அள்ளிட்டு தள்ளிட்டே போறான். ஜனங்களுக்கு தேவனை குறித்த அறிவில்லாமல் இருக்கப்பட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியபார பிள்ளைகளாக இருக்கணும். சரி, இப்ப தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனதுக்கு ஐந்து காரியங்களை குறிப்பிடுகிறார். இந்த பாலிபல் இந்த ஐந்து காரியத்தை சுருக்கமாக சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தப்படுறார். படிங்க, அது ஆறாம் வசனமா படி.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது.
என்ன மாதிரி இருக்குது? நமக்கு திருஷ்டாந்தமாக நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அது என்ன? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாத படிக்கு. சோ, தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனதுக்கு முதல் காரணம் என்ன? வேத சொல்வது 11 அதிகாரத்தில் நடக்கிற 2 தேவ ஜனங்கள் பலவித இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் சொல்லு. இஷ்டப ஜனங்களுடைய பிரயாணத்தை நாம் பார்த்து படித்து படிக்கும் பொழுது பல இடங்களிலே அவர்கள் இச்சித்ததை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து நான் இங்கே அடுக்க விரும்பல. ஆனால் இச்சை பாவம் என்று சொல்லுகிறேன். இச்சையின்படி, சுய இச்சையின்படி வாழுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. சுய இச்சையின்படி வாழுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இச்சை தேவனுக்கு விரோதமான பாவம். லஸ்ட் இஸ் எ சின் அகைன்ஸ்ட் காட். இப்ப என்ன கவனிங்க, யதார்த்தமாக ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். நம் எல்லோருடைய அவயவங்களிலும் இச்சை இருக்கு. நிதர்சனம், நம் எல்லோருடைய அவயவங்களிலும் இச்சை இருக்குது. ஆனால் அந்த இச்சைகள் நம்மை ஜெயிக்காதபடி நாம் அவைகளை ஜெயிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியும். நமக்குள்ள இருக்கிற இச்சையும்படி நாம் வாழ போறோமா, அல்லது தேவனுக்கு பிரியமானபடி நாம் வாழ போறோமா? தேவ ஜனங்கள், இஷ்டவே ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழாமல் தங்களுடைய இச்சையின்படி வாழ்ந்தபடியால் அவர்களுடைய முடிவு. சோ, இது நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சுய இச்சையின்படி நடக்காதபடி நாம் ஒரு கட்டுப்பாடு உள்ள ஜனங்களாக, தேவனுக்கு கட்டுப்படுகிறவர்களாக, அம்மா ஐயா தேவனுக்கு கட்டுப்படுறவர்களாக, தேவனுடைய வசனத்துக்கு கட்டுப்படுறவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும், விட்டுக் கொடுக்கணும். இச்சை தேவனுக்கு உருவமான பாவம் என்பது நாம் அறிந்து கொள்ளணும். சோ, எனப்பு கவனிங்க, இப்ப இச்சை நம்முடைய அவயவங்களில் இருக்குது. ஆனா இதை நாம் மேற்கொள்ளணும். இச்சை நம்முடைய அவயவங்களில் இருக்குது. சோ, இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் வசனம் என்று சொல்லுது. ஒன்று யோவான் வாசிக்க 2 அதிகாரத்தில், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் தேவனால் அல்ல உலகத்தினால் உண்டாகும். கண்களின் இச்சை சொல்ல கவனிங்க, நாம் ஒருவரும் மறக்க முடியாது. என்னுடைய கண்களில் இச்சையே இல்லைன்னு சொன்னா அது பாவம். எல்லாருக்குள்ளே இருக்குது. நாம் இன்னும் ரத்தத்திலும் மாம்சத்திலும் தான் இருக்கிறோம். அவைதான் நமக்கு போராட்டம். நம்முடைய அவயவங்களில் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு விரோதமாக நாம் போராடிட்டு இருக்கிறோம். தோக்கிறோமா ஜெயிக்கிறோமா என்பது தேவன் அறிவார். சோ, இதை குறித்து ரோமர் 7 அதிகாரத்திலும் 8 அதிகாரத்திலும் அழகாக, தெளிவாக, ஆழமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆவியினால மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இச்சைகளை பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே அழித்தால் அல்லது கட்டுப்படுத்தினால் நாம் வாழ்வோம் கிறிஸ்துவுக்குள்ள. அல்லது போனால் நாம் மாமிசத்தின்படி வாழ்வோமாக இருந்தால், நம்முடைய இச்சையின்படி நாம் வாழ்வோமாக இருந்தால், ஒருவேளை நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதே வேதத்தில் 8 அதிகாரம் சொல்வது, மாமிசத்தின்படி வாழ்றதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆகவே மாமிசத்தை ஜெயிக்க, பாவ சுபாவத்தை ஜெயிக்க தேவனுடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கல. அவை ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் வாழ்வீர்கள். சோ, ஆகவே தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, நம்மை கட்டுப்படுத்துவதற்கு. சோ இச்சை பாவம், கண்களின் இச்சை, அதை குறித்து யோசிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு ஒரு பெரிய பராக்கிரமசாலியை குறித்து நாம பார்க்கிறோம். சிம்சோன், he was a mighty man of God in the Old Testament. அவனை குறித்து நாம பார்க்கறது என்ன, அவனை மகா பராக்கிரமசாலிய அவனை பலிஸ்தர் பிடித்து அவனை கட்டி செய்த முதல் வேலை என்ன தெரியுமோ, அவன் கண்களை பிடித்து, எந்த கண்களால பார்த்து இச்சித்து பாவத்தில் விழுந்தாரோ அவர்கள் பிடித்து அவன் கண்களை பிடிக்கின. இப்ப தேவ பலத்தை இழந்து, கண்ணை இழந்து, தேவனையும் இழந்து இப்ப அன்னிகளுக்கு மாவரைச்சிட்டே பாரு. ஐயோ சிம்சோனே, ஏனப்பா உனக்கு இந்த நிலை, ஏன் உனக்கு இந்த நிலைமை? பிறக்கும் பொழுதே நசரனாக பிறந்தாயே, தேவ பலம் உண்மையிலே இருந்ததே, தேவ திட்டத்தின்படி பிறந்தாயே, தேவ தீக்கத்தின்படி பிறந்தாயே, ஆனா இன்றைக்கு அன்னியனுக்கு நீ மாவரித்துக் கொண்டிருந்த காரணம் என்ன? கண்களிச்சு. வேத சொல்றது கண்களிச்சையும் மாமிசத்தினிச்சு. இங்க பாருங்க, ஏதெல்ல அம்மா ஏவ பழத்தை பார்த்தார், சொல்ற இச்சிக்கப்படத்தக்கது, பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க. அப்படின்ட்டு அர்த்தம் என்ன? இன்னும் புசிக்கவே இல்லை, பழத்தை புசிக்க இல்ல, பார்த்து 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 அதை புசிக்கிறதுக்கு முதல்ல அவள் அதை இச்சித்துட்டாள், பாவத்தில் விழுந்த. பார்த்தால் பறித்தால் புசித்தால் பாவத்தில் விழுந்த. காடும் என்ன? அதை இச்சித்து. பழைய ஏற்பாட்டில் யோசுவாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அறிவோமே. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்து தேவஜனங்கள் உள்ளே போய் எதிரிகளை கொண்டு குவித்த போது அங்கே நடந்த சம்பவம் உண்டு. உள்ள போகிறதுக்கு முன்பே ஆண்டவர் வழியிலே வைத்து சொன்னாரு, எரிகோவில் இருக்கிற எந்த ஒரு பொருளை நீங்க எடுக்கக்கூடாது, அது சாபம். அது என்ன பொருளாக இருந்தாலும் அதை எடுக்கப்பட அது சாபம் என்று கண்டிப்பாக தன் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். இதை எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்தில் இருந்த அந்த ஆகான் என்கின்ற ஆகாதவனாய் போன அந்த ஆகானும் கட்டர் கொடுத்த இந்த கட்டளையை கேட்டிருந்தார். நடந்தது என்ன? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனே சார்பையை கண்டபோது, அதை பார்த்தபோது, அந்த வெள்ளியையும் பொன் பாலத்தையும் பார்த்தபோது, தேவன் கொடுத்த கட்டளையை மறந்து அங்க வசனம் சொல்லுது, அவைகளை கண்டு இச்சித்து அவர்கள் எடுத்துக்கொண்டார். அந்த பொன் பாலத்தையும் வெள்ளியையும் பாபிலோனிய நேர்த்தியான சால்வையையும் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டார். அதை நான் உங்களுக்கு முந்தி சொல்லி கண்டிக்கிறேன், திரும்ப சொல்றேன், சொல்ற கேளுங்க, இச்சை எடுக்கும், அன்பு கொடுக்கும். The lust will take, the love will give. இச்சித்து எடுத்துக்கொண்டார். நடந்தது என்ன? அவனால பெரிய ஸ்தம்பித நிலைமை, முழு முழு கூட்டம் முழு சபையும் ஸ்தம்பிதமாயிட்டு. அது மாத்திரமில்ல, அவன் செய்த அநியாயத்தினால அவன் குடும்பமே அழிந்து போய், அவன் வீட்டில் இருந்த ஆடு மாடுகள் கூட, பிள்ளைகள் கூட அழிக்கப்பட்டார். இச்சை ஒரு பொல்லாத பாவம். யாக்கோபு முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவனவன் இச்சையை கற்பந்தரித்து, சிக்குண்டு இழுப்புண்டு கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறான், பாவம் பிற்பாடு மரணத்தை பிறப்பிக்கிறான். எனக்கு அருமானவர்களை, இதை குறித்து அதிகம் சொல்லலாம், அது நான் நிறுத்த விரும்புகிறேன். ஒன்று நான் சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய அவயவங்களிலே இச்சை இருக்குது, சோ வி ஹாவ் டு கட், நாம் அதை கட்டுப்படுத்தணும். அதுக்கு தேவ ஆவியோட தேவ பலன் நமக்கு நம்முடைய சுயபலத்தில் அதை மேற்கொள்ளவே முடியாது. ஆகவே மாமிசத்தின்படி நாம வாழ்வும் மறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே நமக்குள்ளே இருக்கிற இச்சைகளை கட்டுப்படுத்த தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். We need a self-control to please our God, a follow Christ. அப்படி இல்லாட்ட நாம தோற்று போயிடும், ஆண்டவரை பிரியப்படுத்தல, தேவனை பிரியப்படுத்தல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குள்ளே எழும்புகிற பொல்லாங்கான இச்சைகளை ஜெயிக்கிறதுக்கு தேவ பலத்தை நாம் பெற்றுக்கலாம். தேவ சமூகத்தில் இருந்து தேவ அவட பலத்தை பெற்று நம்ம இச்சைகளை மேற்கொள்வர்களாக இருக்கணும். கர்த்தர் கிருபையை நமக்கு தருவாராக, ஸ்தோத்திரம். ஆகவே அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாது இருப்போமாக என்று சொல்லி சொல்லப்பட்டது. அடுத்த வசத்தை படியுங்க. இருக்க
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
நம்பர் டூ, முதலாவது அவர்கள் இச்சை உள்ளவரானார்கள், இரண்டாவது விக்கிரக ஆராதனை. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவோட பிள்ளைகளாகிய நாம் விக்கிரகங்களையோ சொரூபங்களையோ சிலைகளையோ நம்முடைய வீட்டில் வச்சிருப்போம் என்று நான் நம்பல. எனிக விக்கிரகம் பாவம். என்னை கூட ஒரு கடவுள் திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகம் 20வது அதிகாரம் சீக்கிரபாருக்கு. யாத்திராகம் 20வது அதிகாரம், அதில் ஒரு வசனத்தில் தேவன் சொல்ற காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யாத்திராகம் 20வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 4வது 5வது வசனத்தை படிங்க.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள
தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. விக்கிரகம் என்ற காரியம் வரும் பொழுது தேவன் சொல்ல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த விக்கிரகங்கள் சொரூபங்கள் என்ற வார்த்தைகள் வரும் பொழுதுதான் தேவன் சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கேன். சோ வானத்திலும் பூமியிலும் உண்டான எந்த ஒரு உருவத்துக்கு ஒப்பாக சொரூபங்களையோ ஒன்றையும் எனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சொல்ல போனால் விக்கிரக ஆராதனை ஒரு மொத்தத்தில் ஒரு சாபக்கேடு. மகிமை உள்ள தேவனை எந்த ஒரு விக்கிரத்திலும் நாம அடக்க முடியாது. தேவனுக்கு ஒப்பாக ஆணுருவத்திலேயோ பெண்ணுருவத்திலேயோ என்ன வடிவத்திலேயோ விக்கிரகங்களையோ சிலைகளை உண்டாக்குறது தேவனுக்கு விரோதமான பாவம். இன்றைக்கு இலங்கை இந்தியாவில் போன்ற தேசங்களை பார்த்தால் எப்படிப்பட்ட விக்கிரகங்கள் அப்பப்பா விவரிக்கவே முடியாது, பார்க்கவே பயமாக இருக்கும். சிலைகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கும்பிடுகிறார்கள். பக்தி உள்ள ஜனங்கள். ஆனால் தேவாதி தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை கடத்தை விக்கிரகங்களை செலுத்த ஆண்டவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ளது, என் மகிமையை நான் வேறொருக்கும் கொடையன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே விக்கிரகம் பாவம், விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பகை, அதை தேவன் வெறுக்கிறார். இங்கே ஆண்டவர் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் சொல்றார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கருமான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் ஒருவரும் விக்கிரகங்களை கும்பிட மாட்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லது வீடுகளே வச்சிருக்க மாட்டோம், அதை வச்சிருக்காதீங்க. அதில் அது இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது, அதை வச்சிருக்காதீங்க. தேவனது அருவா இருக்கிறார், வருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நீங்க கவனிக்கணும், விக்கிரகம் வெறும் சிலைகளின் சொரூபமும் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க தயவுசெய்து, தேவனுடைய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில வேறு எது எடுக்குதோ அது நமக்கு விக்கிரம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு நபருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ எதுக்கு நாம கொடுத்தாலும் அது நமக்கு விக்கிரம். அப்படியானால் இயேசு 2வது இடத்துக்கு போயிடுவார். சோ நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது முதல்ல யாரு, ஏதாவது பொருளாக இருக்கலாம் அல்லது வேற ஒரு நபராக இருக்கலாம். இப்ப இயேசு 2வது ஆளா போயிடுறாரு பாருங்க. தோத்திரம். சோ ஆகவே ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேறு ஏதாவது ஒன்று வருமாக இருந்தா அது விக்கிரகம் என்று விளங்கத்தக்கதாகவே சொல்லுகிறேன். பாருங்க, நம்முடைய உள்ளம் எல்லாம் ஆண்டவருக்கு வெளிச்சமும் வெளியிருக்கும். அந்தரங்கம் என்றது மனுஷருக்கு, தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு அந்தரங்கமும் கிடையாது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. சோ நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குது, நாம எதை சுமக்கிறோம், எது நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் எடுத்திருக்குது, எதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறோம் என கருமான தேவ ஜனமே, மனுஷர் அறியாவிட்டாலும் தேவனது அறிகிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அப்ப இயேசு மார்க் 12வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, இதுவே கற்பனைகளில் பிரதான கற்பனை என்றார். சோ அப்ப ஆண்டவர் இயேசுடத்தில் எப்படி நாம் அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு ஆத்மாவோடு. ஏற்கனவே கவனிங்க, ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் தன்னை பூர்ணமாக சிறுவேலை ஒப்புக்கொள்ள யோசிக்கிறது. ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் வரிக்கல ஏராளம் நடந்திருக்குது, ஆனா ஒரு மனுஷனுக்காக தெய்வம் ஆண்டவர் இறைவன் மரித்ததுன்றது கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் பாரு. வேற எந்த மதத்திலும் எந்த சமயத்திலும் மனுஷனுக்காக இறைவன் மரித்தார் என்பதை பார்க்கவே முடியாது. ஆனா கிறிஸ்தவம், கிறிஸ்தவம் என்றாலே கிறிஸ்து மனிதனுக்காக மரித்தார், எனக்காக இயேசு தெய்வமாக இருந்தும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுளாக இருந்தும் சர்வலோக நியாயாதிபதியாக இருந்தும் சாதாரண ஒரு மனுஷனாகிய எனக்காக தன்னையே தியாகப்படியாக சிறுவேலை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. ஆகவேதான் அன்பை பெருக்கி என் ஆறுவரை காக்க வந்த இன்ப பெருக்க இறை பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னையே தந்து என்ன பலன், என்ன பலன் என்று சொல்லி ஒரு பக்தம் பாடினார். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு இறைவனாக இருந்தும் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருந்தும் எனக்காக உனக்காக சிலுவையில தனிப்பட்ட விதத்தில் தன்னை பூர்ணமான தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் முழு இருதயத்தோடு நான் அவனிடத்தில் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறேன். விளங்கவே சொல்றேன், அல்லது விளக்கமாகவே சொல்றேன், கேட்ட தெரியுமா? கிறிஸ்து தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு பொருளோ அல்லது இன்னொரு நபரோ இருந்த அது நமக்கு வைக்கிறார். இதுக்கு மேல நான் அதிகம் விளங்கப்படுத்துவாதே, நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்க நான் நம்புறேன். எப்படியோ தேவன் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கட்டும், ஆண்டவர் இயேசு நம்முடைய இருதயத்தில் வீற்றிருக்கட்டும், அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும், வாழ்க்கையில இருக்கிற காரிருள் அகலட்டும், கர்த்தருக்காக உண்மையாக வாழ நம்ம நாம் ஒப்புக்கொடும். ஆண்டோட ஆபத்து போயிடு. ஆகவே விக்கிரக ஆராதனை பாவம், இதைத்தான் இஷ்டவேலக வனாந்திரத்தை கன்று குட்டியை உருவாக்கி தங்களுக்கு முன் செலுகிற தெய்வம் என்று தேவனுடைய சாயிலை கன்று குட்டிக்கு மாத்தி ஒப்பாக்க மாட்டின போது தேவன் கோபம் கொண்டார். விக்கிரக ஆராதனை பயங்கரமானது.
வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக.
பிள்ளையாபுடைய சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தின் முக்கிய குறிப்பிடப்படு, கொடியோடு படையோடு பெட்டிநடை போட்ட தேவ ஜனம் இப்ப பாவத்துக்கு இடம் கொடுத்த போதோ பயங்கரமான அழிவு, சாவு, மரணம், வேசித்தனம். ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம், அவர்கள் வேசித்தனம் பண்ணது போல நாமும் அப்படி செய்யாமல் இருப்போமாக ஆண்டவர் வேத்தனர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனமே கேளுங்க, கேளுங்க, நாம் வாழுகிற உலகம் பாவ உலகம், எங்கு பார்த்தாலும் பாவமாக இருக்கு, எந்த போஸ்டரை பார்த்தாலும் அசிங்கமாக இருக்கு, வார விளம்பரங்களை பார்த்தா கண்ணு மூடுவது போல இருக்கு, கிண்ட பிணிப்பை பார்த்தா அதுக்குள்ள போற பார வேவுங்க பார்த்தா பிள்ளைகளோட நாமும் உட்கார்ந்து பார்க்கணும் போல இருக்கு. அப்படியாக எங்கு அவங்க இஷ்டவில்லை அப்படிப்பட்ட காரியங்கிறத இந்த கிண்ட பிணிப்பில தான் பேன் பண்ணிருக்கேன். கவனிங்க, இன்னைக்கு எல்லா அப்படிப்பட்ட அருவறுப்புகள் இந்த தேசத்துல பெருகி போயிருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை நாமும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வெட்டி ஒட்டு இடத்தில கத்தருக்கு பரிசுத்தம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உப்பு சாரப்பட்டு போறார், வேறு எதிரான சாரமாக்கப்படும். சாட்சியை நம்ம இழந்துடக்கூடாது, சோதனைகளை வரும், பிசாசு நமக்கு தடைகளை கண்ணிகளை கொண்டு வைப்பார், ஆனால் தேவ கிருபை நம்மோடு இருந்து தேவ பலத்திலே அவர்களை மேற்கொள்ள கத்தர் நமக்கு பலம் தருவார். ஆகவே நாம் பாவத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கோம் ஒழிய பாவம் நம்மை ஜெயிக்க அழைக்கப்படுது. ஒரு மனுஷன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஹலோ, ஒரு மனுஷன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஆகவே எந்த பாவம் சொல்ற கேளுங்க, எந்த பாவமும் உங்களை ஜெயிக்க கூடாது, நாம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டா தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவர் ராஜ்யத்தில் பரிவசிக்க முடியாது. ஆகவே வேசித்தனம் என்றது ஒரு பயங்கரமான பாவம். அது மாத்திரமில்ல, நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளுக்குள்ள வேதம் சொல்றபடி இப்படிப்பட்ட பேச்சே இருக்கக்கூடாது. என்ன சொல்றது, இப்படிப்பட்ட பேச்சு முதலாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி சொல்லி. ஆகவே ஆண்டவர் பிள்ளைகளாக நாம் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ள, பரலோகம் பரிசுத்தவான்களுக்குரிய இடமை ஒழிய அசுத்தமானவர்களுக்கு தீட்டுள்ளவர்களுக்கும் அந்த இடத்துல இடம் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே இந்த பூமியிலே நம்முடைய நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாவத்துக்கு விரோதமாக போராடி கர்த்தர் தருகிற பலத்தில், தேவ ஆவே நம்மை தருகிற பலத்தில் அவைகளை ஜெயித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஆண்டவரை வீட்டில் அவரை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு ஆண்டவர் நம்மை பார்க்கிற ஒரு காட்சி எப்போது நம்முடைய மனக்கண்ணில் இருக்கிறது. நான் அவரை பார்க்கும் பொழுது புன்னகையோடு ஆண்டவர் நம்மை பாருங்க, வேதனையோடு அல்ல, புன்னகையோடு நம்மை பாருங்க. நல்லது நல்லது உத்தமம் உண்டு, அதான் பைனல் வேண்டு. என்ன கடைசிய வார்த்தை என்ன சொல்ல போறாரு? நல்லது உத்தமம் முன்னே முள்ள ஊழியக்காரனே வா, உன் எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. இதை குறித்து அதிக சொல்லுவார். ஆகவே இந்த பாவத்துக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ள படிக்கிறார். படி
கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போம்.
நாலாவது கிறிஸ்துவை பரீட்சை, இங்கேயும் திரும்ப பாருங்க, கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். யாரு? இஷ்டவேலர். எங்க? வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் அவர்களோடு இருந்தது யாரு? கிறிஸ்து என்றது இங்கும் நிரூபணமாகிறது இல்லையா? சோ கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளாலே அழிக்கப்பட்டது. சோ இந்த பரீட்சை என்னத்தை குறையுது, எப்படி என்னத்தை பரீட்சை பார்த்தாங்க, அதை குறித்து நம்ம விளங்கிக் கொள்ளணும். மறந்தா யாத்திராகம 17 அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். யாத்திராகம 17 அதிகாரத்தில் 7 வசனம் படிங்க. 17 அதிகாரம் 7 வசனம் சீக்கிரம் படி. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க. யாத்திராமம் 17 அதிகாரம் 7 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, படி.
இஸ்ரவேல் புத்திரர் பாராடினதின் நிமித்தமும் கர்த்தரங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள்
எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள்
கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம்,
பரீட்சை பார்த்த நிமித்தம் காண பாருங்க, கர்த்தர் எங்க நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தார். இது தேவனை கோபப்படுத்துற ஒரு காரியம், துக்கப்படுத்துற ஒரு காரியம். பரீட்சிக்கிற தேவன் நம்மத்திலே இருக்கிறாரா இல்லையா? என்ன அவர்களுக்கு, அவர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆன போது ரட்சி வேண்டுமென்றார். ரட்சி வேண்டும் என்றது தேவன் நம்மத்திலே இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் நம்மத்திலே இருந்தா ஏன் நாம இந்த மண்ணாவையே நடுக புசிச்சுட்டு இருக்கிறதா? எங்களுக்கு ரட்சி வேணாம, இங்க கத்தரங்கோடு இருந்தா எங்களுக்கு ரட்சி. மூன்று நாள் தண்ணீர்ல நடந்துட்டாங்க, வாஸ்தவத்தில் மூன்று நாள் தண்ணீர் நடந்தா கஷ்டம் தான், அதை நாம ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஆனா மூன்று நாள் நமக்கு தண்ணீர் கிடைக்கவில்லைன்றதுக்காக ஆண்டவர் ஆண்டவிடத்தில் ஆண்டவரை நாம பரீட்சை பார்க்கறதால நாம பயனடைய முடியாது. சில நேரங்களிலே சில சம்பவங்கள்ல தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நாங்கள் விசுவாசத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்றார். சோ சில நேரத்தில் சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எனக்கு ஞாபகம் வருது, ஜெபக்குமார் தன் புத்தகத்தில் எழுதுறாரு, தன் லைஃப் ஸ்டோரியை கொஞ்சம் எழுதுறாரு. கட்டத்தில் மூன்று நாட்களாக தாங்க சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லை. மூன்று நாட்கள் பிறந்த குழந்தை, மூத்த பிறந்த குழந்தை பச்சை தண்ணியை தான் மூன்று நாள் பறக்கிருக்காங்க. மூன்று நாள் பசியில வெளியில போய் நின்ன புல்ல பிடிக்கி சாப்பிடாங்களா? அப்படின்னா அப்படி குறைவுகளை அனுபவித்த போதும் கத்தருக்குள்ள தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டபடியா இன்றைக்கு இந்தியாவில் மலை போல அவங்களுடைய ஊழியம் வளர்ந்து நிற்கிறது. கத்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடு, ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானவர்களே, இவர்கள் என்ன தேவனை பரீட்சை பார்த்துக்க, தண்ணி இல்லை என்ற போது அவர்கள் தண்ணி மூன்று நாள் தண்ணீரில் இருந்த போது கத்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார, அவர் எங்கள் நடுவில் இருந்தா ஏன் எங்களுக்கு இப்படி தண்ணி இல்லை கிடைக்கல சொல்லி அவர்கள் இடைசிதார்கள், ஆண்டவரை பரீட்சையை பார்த்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நாமும் தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் நாமும் ஆண்டவரை ஏதோ ஒருத்தில் பரீட்சை பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா சில வேலை சில காரியங்களுக்கு நாம் ஒரு டைமை குறிப்போம், இந்த காரியம் எனக்கு இத்தனை நாளைக்குள்ள நடக்கணும் அப்படி ஒரு நிபந்தனை பற்றி ஜெபிக்கிறது. ஆண்டவரே 4 கிழமைக்குள்ள இந்த காரியம் எனக்கு நடக்கணும், டைம் லிமிட் பண்றது வச்சு ஜெபம் பண்றது. ஆண்டவரே இந்த 4 கிழமைக்குள்ள இந்த சம்பவம் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றது. ஆனா 4 கிழமைக்குள்ள அது நடக்காவிட்டா எல்லாம் புஷ்ஷன் போயிடும். சோ ஆண்டவரே கத்தர் எங்கோட்டு இருந்தா எனக்கு இந்த காரியம் நடக்காம இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்ப்பாங்க சிலர். நாம டைம் லிமிட் பண்றது, இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள இப்படி நடக்கணும். இப்ப நாம ஆண்டவருக்கு ஆண்டவரை டிமாண்ட் பண்றது போல இருக்கு, இந்த கிழமைக்குள்ள, இந்த வாரத்துக்குள்ள, இத்தனை நாளுக்குள்ள இப்படி எனக்கு செய்யும் அப்படின்னு நாம ஆண்டவரை டிமாண்ட் பண்றது போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படி நாம அறிந்து அறியாமல் அப்படி போவார். தண்ணீர் இல்லை என்ற போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பரீட்சை பார்த்தார்கள் சொல்லி. சோ தண்ணீர் இல்லாம போனது உண்மைதான். மூன்றாம் நாள் ஆண்டவர் அவங்களுக்கு கண்மலை இருந்து தண்ணியை கொடுத்தார். இப்ப கொஞ்சம் யோசிங்க, ஏன் முதலாம் நாளே ஆண்டவர் அந்த கண்மலையை அடிச்சு தண்ணி கொடுத்திருக்கலாம், அல்லது ரெண்டாம் நாள் கண்மலையை திறந்து தண்ணி குடிச்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். தண்ணி அங்க இருக்குது, உனக்கு முன்பாக நான் கண்மலை அடி கண்மலை வரும் கொடுக்கும் கண்மலை தண்ணி சொன்னார். மூன்று நாள் அவங்களை பார்த்தாரு, என்ன அவங்களை சோதித்தாரு அவங்க எப்படி இருக்கு. ஆனா அந்த நிமிடத்தில் அந்த இடத்துல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று தேவனை பரீட்சை பார்த்தாரு. அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நாமும் அப்படி செய்யாமல் இருப்போமா? படைமீன், ஏதோ ஒரு தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க, ஏதோ ஒரு தேவைக்காக நாம தேவனை தேடல, அது நம்ம மைண்டில் இருக்கு. ஏதாவது நம்முடைய வாழ்வில் அநேக தேவைகள், அவ்வப்போது பல தேவைகள் நமக்குள்ள இருக்கிறது வர்றது நிதர்சனம், உண்மைதான். ஆனால் அந்த தேவைகளுக்காகவே தேவனை நாம தேடுறோமா? அந்த தேவைகள் தேவனால சந்திக்கப்படாவிட்டால் தேவன் நமக்கு தேவை இல்லையா? அப்படி நம்ம தேவனத்தில் வைத்திருக்கிற அன்பு, எட்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனம், ரோமர் 8 இல்ல, மரணமோ ஜீவனோ வருங்காலங்களோ நிகழ்காரியங்களோ தீவதூதர்களோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை தரிக்காது. அந்த நிலைமைக்கு நாம வரணும். அவர்கள் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஆண்டவர் அறிந்தர்களா தேவனுக்கு பிரியமா வாழ ஸ்தோத்திரம். கத்தர் நம்ம எந்த காலத்தில் நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது. பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். கடைசி பசி,
முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள்.
அதை தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்க முடியவரை
இவைகளெல்லாம்
திருஷ்டாந்தமாக அவைகளுக்கு சம்பவித்தது.
உலகத்தின்
முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள்
எழுதப்பட்டும் இருக்கிறது.
நல்லா கவனிங்க, யாருக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்குது? வனாந்திரத்தில் அழிந்து போன இஷ்டபலருக்கு எழுதப்படல, பட் உங்களுக்கும் எனக்கும், எனக்கும் உங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இவைகள் நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்ததையும் படிங்க, அது முக்கியம். இப்படி இருக்க நிற்கிறவன் என்று
எண்ணுகிறவன்
எச்சரிக்கையாரு. இதுவரை நாம பிழைச்சிருக்கிறோமா? இதுவரை நாம கத்திட்டு நிலைச்சிருக்கிறோமா? அது தேவனுடைய கிருபை என்று உன் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒருவேளை மற்றவர்களும் பார்க்க அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்க அதிக பரிசுத்தவான்களாக இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்க நீதி உள்ளவர்களாக இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்க அதிகமாக காரியங்களை ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டு சேருவர்களாக இருக்கலாம். அதனால கூட நமக்குள்ள ஒரு மட்டிமை வந்துடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் வந்துடக்கூடாது. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாத இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையில் நாம சார்ந்து கொள்ளணும். கிருபையினால நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அவங்க எல்லாரும் பார்க்க நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நான் அல்ல இத்தனை சபைகளை கட்டி தேவனுக்கு ஒரு சாம்ராஜ்யம் எழுப்பின அந்த தேவ மனிதன் சொல்ற வார்த்தை என்ன? எத்தனையோ ஆகரங்களுக்கு லட்சங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து எவ்வளவையோ பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி எத்தனையோ சபைகளை கட்டி ஊழியங்களை நிறுத்தி தேவன் நிருபங்களை தேவ வார்த்தைகளை நமக்கு தந்த அந்த மனுஷன் சொன்னது என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் பார்க்க அதிகமாக பிரயாசப்பட்டது உண்மை, ஆனால் நான் அல்ல என்னோடு இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகவே புலம்புல வாசிக்கிறது போல நாம நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. ஆகவே நிற்கிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கிறார். ஒரு மற்றவர்களும் பார்க்க நாம நல்ல கத்தருக்கு கத்தரோட நல்லா வாழலாம். அதுக்காக ஆண்டவரை சோதனை பண்ணு, நன்றி சொல்லு. அப்படி ஆண்டவரை வச்சிருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆனா அதுவே நமக்குள்ள ஒரு பெரியமாக மாறக்கூடாது. மற்றவர்களை நாம கம்பியா பண்ணி என்ன மற்றவர்களை நம்ம அண்டமயன் பண்ணிடக்கூடாது, அண்டமயன் பண்ணிடக்கூடாது. ஆகவே எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமான அப்படிப்பட்ட எண்ணங்கள் பொறுமைக்கு நமக்குள் வராமல் இருக்குது. நல்லது, நிக்கிறவன் விழுந்து போகாதபடி தன்னை காத்துக்கும். சோ கடைசியாக ஐந்தாவது காரியம் என்ன பண்றால், என்ன அவர்கள் முறுமுறுத்தது போல நாமும் முறுமுறுக்காது இருப்போமா? சரி, இந்த இஷ்டவுடைய பிரயாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர்கள் முறுமுறுத்திருக்க, அடிக்கடி முறுமுறுத்திருக்க. அதை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்றேன். ஒன்றில் ரெண்டு காரியம் என்னென்ன, எங்க திருப்தி இல்லையோ அங்க முறுமுறுப்பு இருக்கும். ஒன்று, ரெண்டாவது முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்துக்கு அடையாளம். எப்படி சொல்றது கேளுங்க. 12 பேரை தெரிஞ்சு அனுப்பினார் காண தேசத்தை போய் வேவு பார்த்தேன், உழவு பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு அதை பார்த்து யோசித்து செறிஞ்சு செறிச்ச என்ன தெரியுமா, இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒரு உழவு படகு இருக்குது. இஸ்ரேல்ல பெரிய மொசாட் இருக்குது, அமெரிக்கால சிஏ வச்சிருக்காங்க, இந்தியாவில் இந்தியாவில் அப்படி வச்சிருக்காங்க இல்லையா ரோ. அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு உளவுப்படை இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, முதலாவது உளவு படைய அனுப்புறது யார் தெரியுமா, மோசே தான். உளவு பார்க்க சொல்லி காணான் தேசத்தை போய் உளவு பார்த்துட்டு கொண்டு வா செய்தின்னு சொல்லி 12 பேரை அனுப்பினார். போய் பார்த்துட்டு வா தேசத்தை எப்படிப்பட்டது, அந்த தேசம் எப்படிப்பட்டது. ஆனா உழவு பார்க்க போனவங்க கொண்டு வந்த செய்தி தான் துர்ச்செய்தியாக மாறி போச்சு. அவங்க பரப்பின துர்ச்செய்தியினால கிரவு முழுவதும் ஜனங்கள் அழுதுட்டே இருந்தாங்களாம். ஜனங்கள், தேவ ஜனங்கள் அழுகிறாங்க. ஏன் தெரியுமோ, அவவிசுவாசத்தினால உண்டான அழுகை. ஏன், ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேப்பேன்னு சொல்லித்தான் ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இவங்களோ அந்த தேசத்துல போய் அந்த ஜனங்களையும் அரணிப்பான பட்டணங்களையும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, நோ நோ நோ, நாம காணான் தேசத்துல பிரவேசிக்க முடியாது. பட் ஆண்டவர் என்ன சொன்னாரு, காணான் தேசத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி. ஆனா இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாம காணான் தேசத்துக்கு போயிடாது, ஏனென்றால் அவங்களோட பட்டணங்கள் அரணிப்பானவை, அவர்கள் எல்லாம் பெரிய 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 அரக்கர்கள், பெரிய ராட்சதர்கள், அவர்களை நாம ஜெயிக்க முடியாது அப்படி என்று சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் முழுவதும் சோ என்று அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் அழுகிறாங்க, அவவிசுவாசத்தினால உண்டான அழுக. மறுமுறுப்பு, வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போகவா, கொள்ளுவதற்காகவா எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்க சொல்லி மறுமுறுக்க ஆரம்பித்தார். மறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம் மட்டுமல்ல, திருப்தி இல்லாதது. என்ன மன்னா, இந்த மன்னா எங்களுக்கு என்னத்துக்கு, இது இதே நெடுக சாப்பிட்டு இருக்கிறது. ரச்சி வேணும் எங்களுக்கு, எகிப்தில நாங்கள் சாப்பிட்ட ரச்சியை நாங்கள் நினைக்க, வெள்ளரி காய்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் அந்த காயில இந்த கம்மட்டி காயில் அது இதெல்லாத்தையும் நினைக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் வாடி போகுது. அப்படிலாம் அவர் சொல்ற என்ன 11 பாத்தீங்க வாசிக்கிறோம். எனக்கு அறிவாளர் தேவனுடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். ஒரு தேவ பண்ணி சொல்றாரு, எங்க முறுமுறுப்பு இருக்கோ அங்க பிசாசு சொறுசொறுப்பா இருப்பாரு. நம்முடைய வாயில இருந்த முறுமுறுப்புகள் வராதபடி காத்துக்கணும். ஏன் தெரியுமா, முறுமுறுப்பு பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை கொண்டுறாது ஒன்று, ரெண்டாவது முறுமுறுப்பு நன்மைகளை கொண்டு வராது, ஆனால் மாறாக முறுமுறுப்பு பாதிப்புகளை கொண்டு வரும், கலகங்களை கொண்டு வரும், குழப்பங்களை கொண்டு வரும். ஆகவே நம்மால் அப்படி ஒன்று உண்டாகிருக்கூடாது. என்னை வச்ச சபையில, நான் இருக்கிற சபையில என்னால் ஒரு குழப்பம் வரக்கூடாது. எந்த அளவுக்கு என்னால் இறங்கி போக முடியுமோ, விட்டு கொடுத்து போக முடியுமோ, உங்களுக்கு சொல்லிக்கல, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போறதில்லை, கெட்டு போறவர்கள் விட்டு கொடுக்கறதில்லை. நாம விட்டு கொடுத்து போனா தேவன் நம்ம உயர்த்துவார், ஒன்றும் குறையாது. விட்டு கொடுக்க மாட்டோம் என்று நாம நிமிந்து நின்ற நாம தாழ்ந்து போறதுக்கு நம்ம தேவ சாயில தெரிந்து கொள்ளும். முறுமுறுப்பை நம்ம விட்டு அகற்றுவோம். நம்முடைய வாய் தேவன துதியை சொல்லட்டும், தேவனை புகழ்ந்து பாடட்டும், தேவ மகத்துவங்களை சொல்லட்டும். நல்ல ஜெவமனும் முடிமை அழகு ஆண்டத்தில் மண்டாடு ஜெவமன் சோதரமன் வாய் அதற்காக நம்ம பயன்படுத்துவோம். சத்துரு நம்முடைய வாயில நம்முடைய வாயை பயன்படுத்துறதுக்கு நாமே கொடுப்பேன். பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கொள்றேன். பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதை பாவிச்சு நம்ம முறப்பொறுப்பை கொண்டிருக்கூடாது. ஏதாவது சொப்பூட சம்பந்தப்பட்ட ஆகக்கூட நேரம் அதை கதைச்சு அதை தீர்த்துருங்க, பிரச்சனை இல்லாம போகாது. அது கொடுத்த சபையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை குறிச்ச ஒரு நாளைக்கு நான் பாப்போம் கடவுள் சித்தமான. ஆனா எது இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முறுமுறுக்க கூடாது. ஒரு ஒரு குருதமாக ஒருவர் நாம முறுமுறுத்து தேவனுடைய ராஜ்யங்களுக்கு உருதமாக நாம முறுமுறுத்து. அநேக காரியங்கள் உண்மை இல்லை, அநேக காரியங்கள் நம்முடைய யூகம். ஆகவே கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நாம சரியாக ஒரு காரியத்தை தெரியாமலும் நிதானிக்காமலும் உணராமலும் நாம முறுமுறுக்கிறது. ஆண்டவர் மன்னிப்பாரு எனக்கு தெரியும், ஆனா துக்கப்படுத்த போற வெள்ளிக்கிழமை சொல்லி முடிக்கிறேன். போய் காரை கொண்டு பார்க் பண்ணு போறேன், அது முன்னு எடுக்காதபடி ஒருத்த கொண்டு காரை பார்க் பண்ணி விட்டுருக்கேன். அது அதில் பார்க் பண்ண கூட கூட அதே மற்ற காரில் போகணும். நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன், உங்க வீட்டுக்காரில் நீங்க போங்க சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்த கார் என்ன கார் எடுக்கல, பின்னுக்கும் கார் முன்னுக்கு ஒன்று சேர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். கார் வருவா எடுப்பான் பார்த்து கொஞ்சம் பார்த்தேன். குளிர் ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் வயசானவர் வாரர் வந்து கார் எடுத்தார். நான் கொஞ்சம் கோபப்பட்டேன். கடவுள் முன்பாக நான் தகாத வார்த்தை ஒன்றுமே செய்யல, கடவுள் தகாத வார்த்தை ஒன்றும் சொல்லல. ஆனா அந்த இடத்துல அப்படி கோபப்பட்டு அந்த மனசோட கதைச்சிட்டேன் சொல்லி இரவு முழுக்க எனக்கு சமய தூங்கல போயிட்டு காலை வலிமை அதை கத்துட்டு சொல்லி அந்தவர் மன்னி சொல்லி அதுக்கு போறதான் எனக்கு சமாதமாக இருக்க முடிஞ்சு. சோ எப்பயோ நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் பார்த்து சொல்ற சரி தண்டவரே நான் வேதனைப்பட்டாலும் ரொம்ப வேதனைப்படுத்திடக்கூடாது. நம்ம யாரும் வேதனைப்படுத்தினாலும் அதன் நிமித்தம் நாம ஆண்டவர் வேதனைப்படுத்திடக்கூடாது. நம்ம யாரும் துக்கப்படுத்தினாலும் அதன் நிமித்தம் கொண்டு கத்திர துக்கப்படுத்திடக்கூடாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ அந்த வயதான மனுஷரை நான் சத்தம் போட்டுட்டேன் சொல்லி அதை நினைக்கும் பொழுது என் மனசாட்சி சரியா வேதனையாட்டேன். அதுக்காக மிகவும் மனம் பருத்தி ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரை நான் அப்படி கோவிச்சுட்டேன், மன்னிச்சு கொள்ள. சோ நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க அப்படி இருந்தும் அவர்கள் அநேகர்ல அவர் பெரியமா இருக்கல. இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்தை வாழ நமக்கு. ஆகவே பைனலாக நான் சொல்ற காரியம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க நாம் ஒரு ஒருவரை காண்றமில்ல, அதே போல பரலோகத்திலும் நாம் ஒரு ஒருவரை காணும். ஒரு பாவத்தில் போயிட்டான் பின்னாலும் போயிட்டான்னு சொன்னா நாம சந்தோஷப்படக்கூடாது. அவங்க எப்படியாவது கத்தர்களை திருப்பணும். ஆனால் மனம் திரும்புதல் அவசியம், மனம் திரும்ப. வேதத்தில் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார், இளையவன் துன்மார்க்கமாக வாழ்ந்து தூரமா போயிட்டான். ஆனா துன்மார்க்கமாக போன பின்மார்க்கமாக போன அந்த மகனை தேடி தாக்கம் போயிடல. பட் அவன் திரும்பி வரமாட்டானா என்று அவருடைய இருதயத்திலே தகப்பட்ட இருதயத்தில் ஏக்கம் இருந்திருக்கு. பார்த்துட்டே இருந்தார். அவன் மனம் திரும்பி தகப்பனை தேடி வந்தபோது ஏன் இப்படி செஞ்சாயது ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லை. பாவம் செய்தவன், தகப்பட்ட பெயரை கெடுத்தவன், ஆஸ்தி அழிச்சு போட்டவன், அடிக்கிட்டே போகலாம். ஆனா திரும்பி வந்துட்டான், மனம் திரும்பிட்டான். தாயில வேளாண் இதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. யாராவது ஒருவர் பின்வாங்கி போயிட்டா அதை நான் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. யாரோ ஒருவருடைய பிள்ளைகள் பாலிய பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்ட அதை நாம அம்பலப்படுத்தி பிள்ளைகளை வெட்கப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளைகள் அப்படி தப்பி போயிட்டா நாம மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? ஏதாவது பிள்ளை விட்டா மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? ஆகவே சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை போல பாவிச்சு புத்தி சொல்லவும், மற்ற பிள்ளைகளை குறித்து நல்ல எண்ணமாக இருக்கவும் கற்றுக்கொள்ளும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார், உள்ளத்தை பார்ப்பார். ஒரு விசுவாசியோ ஒரு பிள்ளையோ தவறி போனா அவர் திரும்பி வரணும்படி ஜெபம் பண்ணுங்க. திரும்பி வரைக்கும் வரும் வரைக்கும் காத்திருப்போம். நாம் செய்கிற ஜபம் அவருடைய வாழ்க்கையில பஞ்சத்தை கொண்டார். என் தகப்பட வீட்டிலே அடேகர் பூர்த்தியாக சாப்பிட்றார்களே, நானும் பண்டிகள் தின்ற தவிடு கூட இல்லை என்று அவன் உணர்ற புத்தி தெளிந்தா. அது வரைக்கும் அவன் புத்தி மயங்கி போயிருந்திருக்க பாவத்தில் பின்மார்க்கத்தில், இப்போதோ அவன் புத்தி தெளிந்த புத்தி தெளிந்த போது அது என் தகப்பிடத்தில் திரும்பிப்பார். பண்டிதர் பிள்ளைக்கிற ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு தகப்பன் ஒரு மகன் அவரும் இப்படி துன்பாருக்குமாக வாழ்ந்து தூரமா போயிட்டான். திரும்பி தன் தகப்பிடத்தில் வர விரும்புகிறான். ஆனால் தன் தகப்பனை தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொண்டு வர ஒன்று பயந்தார். அப்ப அவன் யாரோ ஒரு மூலமாக செய்தி அனுப்பினான், தகப்பனே நான் இப்படியாக வாழ்ந்து உண்மை துக்கப்படுத்தினது மெய்தான், ஆனால் நான் திரும்பி உடத்தில் வரப்போறேன். அப்படி நான் உம்மிடத்தில் திரும்பி வாரதை நீ ஏற்றுக்கொள்வீராக இருந்தா, அதற்கு அடையாளமாக நம்முடைய வீட்டு முத்தத்தில் நிக்கிற ஒரு மரம், அந்த மரத்தில் ஒரு வெள்ள துணியை கட்டி வையுங்க. அப்ப நான் அந்த ரோட்டில் வருவேன், அந்த வெள்ள துணியை நான் பார்த்துட்டு நீங்க என்னை ஏற்றுக்கொள்வீங்கன்னு பயப்படாம உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த மகன் வார தகப்பனை தேடி அந்த தெருவாறு நடந்து வரும்பொழுதெல்லாம் அந்த மரத்தில் என்ன இருக்கு, அந்த துணி இருக்குமா, வெள்ள துணி இருக்குமா இல்லையா என்று ஒரு ஆதங்கத்தோடு ஒரு பயத்தோடு அவன் நடந்து வரான். வர வர கிட்ட வர 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 அவன் கண்கள் ஆச்சரியத்தால அசந்து போயிட்டது. அது என்ன தெரியுமா, அவன் ஒரு வெள்ள துணியை கட்டி விடுங்கன்னு சொல்லி சொன்னானே, ஆனால் தகப்பனும் அந்த மரம் முழுக்க வெள்ள துணியை கட்டி வச்சிருந்தார். அதை பார்த்தபோது அந்த மகனுடைய உள்ள உடைந்ததான். ஐயோ இப்படிப்பட்ட அந்த அன்பு தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் சார். அதுபோல நாமும் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய உள்ள உடைகிறது. ஆனால் மெய்யாகவே மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள பிரியமாக இருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் யாராவது நீங்க மனதால இதயத்தால கர்த்தர் விட்டு தூரமா இருந்தா, அன்போடு சொல்றேன், கம் பேக் அகைன். கத்திரத்தில் திரும்ப கத்திரத்தில் திரும்ப தேவனுடைய உப்பரவாருங்க. ஆண்டோடு அன்பு விட்டு தூரமா போயிடாதீங்க. முடிவு பயங்கர உங்களுக்காக ஆண்டவர் இயேசு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். கொஞ்சம் அவசரம் ஞாபகம் என்ன தெரியுமா, இந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மறந்துடும். நாம் எப்படி ஆண்டோடு வாழ்ந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கை சிலவருடைய பின்மார்க்கம் அவர்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும், சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் யாராவது இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க மனதால இதயத்தால தேவனை விட்டு தூரமா இருந்தா, ஆண்டவரோட சரியான உறவில்லை, அறிக்கை பண்ண வேண்டிய பாவங்கள் அடுக்கடுக்காக இருக்குது, விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இருக்குது, ஒழுங்கான ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தேவனை தேட வெறுப்பம் இல்லாமல் இருக்கு. ஒரு காலத்தில் நல்லா இருந்தா, இன்றைக்கு நீ பின்வாங்கி போயிருந்த ஒரு அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசுவோட அன்பு கூட ஒப்புக்கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற இந்த வருஷத்தை பயன்படுத்த, திரும்பி வா, கம் பேக் அகைன். இயேசுவை அன்போடு அழைக்கிறார். சல்வன் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் வந்திருக்கோம்.